இப்பொழுதும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்திலிருந்து தொடர்பாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆகினால் முதலாவது, இந்த வருடத்திற்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன வேத வசனம், அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின.
எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், பழைய காரியங்கள், பழைய தோல்விகள், பழைய வேண்டாத காரியங்கள், பழைய கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எதுவானாலும், பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு எல்லாவற்றையும் நமக்கு புதிதாக்கி தருகிறேன் அப்படிங்கிறார். இது தேவ பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமாய் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். புறஜாதி ஜனங்களுக்கோ அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிடையாது. இந்த இடத்தில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம், இந்த இடத்துல இப்ப நீங்க பிரசன்ட் ஆயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல், அவரை பின்பற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அது முதலே சொல்லிட்டேன், புரியுதா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனுக்குன்னு கர்த்தர் சொல்லல, கிறிஸ்தவ பெயர் இருக்கிறவனுக்குன்னு சொல்லல, கிறிஸ்துவுக்குள் உங்கள் வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் இந்த வசனம் உங்களுக்கு நடக்குமே தவிர, நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதனால் நடக்காது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சித்தத்திற்குள், அவருடைய விருப்பத்திற்குள், அவருடைய பாரத்திற்குள், அவருடைய திட்டத்திற்குள் நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா பழைய காரியங்கள், வேண்டாதவைகள், தோல்விகள் எதுவானாலும் சரி, அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து அல்லது உங்கள் வாழ்க்கையில வந்த எந்த ஒரு காரியத்திலிருந்து உங்களை விடுவித்து முற்றிலும் உங்களை புதிதாக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. உண்மையிலேயே சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வேத வசனத்திற்குள் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் உள்ளே அடங்கி இருக்கிறது. புதிய காரியம், ஆண்டவர் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற புதிய காரியம். இப்படி நாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு புதிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நிருபங்கள் என்று சொல்லப்படுகிற ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் விசுவாசிகளுக்காகவே பிரத்யேகமாக எழுதப்பட்டது. இந்த நிருபங்களில் கிறிஸ்துவுக்குள் அல்லது அவருக்குள் அப்படின்ற வார்த்தைகள் நிறைய இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு என்ற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. அதுல கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா அவருக்குள் அப்படின்னு வார்த்தை வரும். இப்படிப்பட்ட வேத வசனங்கள் நிருபங்களிலே கிட்டத்தட்ட 129 வசனங்கள் இருக்கு. அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நாம் தொடர்பாக நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி, போன மாசம் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிற அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அதே 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்,
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே,
ஆமென் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வேத புத்தகம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. வேதத்தில் ஏறக்குறைய 8000 ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இந்த 8000 ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வாக்கு தத்தம் அப்படின்னா என்னன்றதை இன்னைக்கு உங்களுக்கு விவரமா சொல்ல போறேன். நிறைய பேருக்கு இந்த வாக்கு தத்தத்தை குறித்து ரொம்ப ஆர்வம் இருக்கும். உங்க வீடுகளிலே போர்டு வாங்கி மாட்டியிருப்பீங்க, வசனம், வாக்கு தத்த வசனம். ஸ்டிக்கர், பைபிள் மேல உங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க, உங்களுடைய பீரோல ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க, டேபிள்ல ஒட்டிருப்பீங்க, பீரோல ஒட்டிருப்பீங்க, எங்க பார்த்தாலும் ஒட்டி வச்சிருப்பீங்க. இந்த வாக்கு தத்தம் எதற்காக, யாருக்காக, ஏன், எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரியணும். வேதம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாத்துக்குமே, ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கட்டும், உங்கள் உலக காரியமா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் விஷயமா இருக்கட்டும், உங்கள் தொழில் சம்பந்தமா இருக்கட்டும், சரீர ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்கள் பண விஷயமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வேதத்திலே வாக்கு தத்தம் உண்டு. இது என்ன தெரியுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எந்த விஷயத்திலும் எந்த குறைவும் வருவது தேவ சித்தம் அல்ல. எந்த நன்மையும் தடைபடுவதோ தாமதப்படுவதோ கர்த்தருடைய சித்தம் அல்ல. புரியுதுங்களா? இதை நான் வரப்போகிற நாட்கள் இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை தடைபடுவதோ தாமதப்படுவதோ தேவ சித்தம் அல்ல. ஒரு நன்மையும் குறைவுபடுவது தேவ சித்தம் அல்ல. உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் சரியில்லாம இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லாம இருக்கலாம், அதை பத்தியெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. இந்த நிலைமையில் இருக்கிற எனக்கு இப்படி எல்லாம் நடக்குமா, இப்படிப்பட்ட காரியம் கிடைக்குமா, நீங்க கவலைப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அவரால் நேர்த்தியாய் சுலபமாய் அவரால் நிறைவேற்ற முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களால், உங்கள் பெற்றோரால் சில காரியம் கூடாது, உங்கள் கணவரால் சில காரியம் உங்களுக்கு செய்ய முடியாது, உங்கள் மனைவியால் சில காரியம் உங்களுக்கு செய்ய முடியாது, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சில காரியத்தை செய்ய முடியாது, ஆனால் கர்த்தரால் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் சுலபமாய் செய்ய முடியும். எதையும் அவரால் செய்ய முடியும். அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று 8:24 சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆண்டவர் இதற்காகத்தான் நமக்கு வாக்கு தத்தங்களை நமக்கு தருகிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கான தேவ திட்டம். ஆண்டவருடைய இருதயத்தை நம் வாக்கு தத்தங்களின் மூலமாய் புரிந்து கொள்ளலாம். ஒரு தனி நபருக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுப்பார், ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் வாக்கு கொடுப்பார், ஒரு தேசத்திற்கு வாக்கு கொடுப்பார். நல்ல விஷயங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற தன் திட்டத்தை ரிவீல் பண்றார், வெளிப்படுத்துறார். அதுதான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவத்துடைய டெபினிஷன் அதுதான். உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் என்று ஆண்டவருக்கு இருக்கிறது. உங்களை இப்படியாக வைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது. உங்களை இப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். அந்த முன்னறிவிக்கிறதற்கு பெயர் தான் வாக்கு தத்துவம். இப்படி நான் செய்ய போறேன். என்னைக்குமே சொல்றேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து தேவ பிள்ளைகள் நீங்கள் தெளிவாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நீங்க கேர்லெஸ்ஸா நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது. அது தேவனுடைய இருதயத்தின் வெளிப்பாடு, அது தேவனுடைய திட்டம், உங்களை குறித்த தேவ திட்டம் அது. ஆகையினால் தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பல விதமான வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தும் பொழுதும் அதை என்னைக்குமே நீங்க ஈஸியா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் நம்மளை பார்த்து வாக்கு கொடுப்பாங்க, இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேங்க பிரதர், நான் எப்படியே எப்படியாவது உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கிறேன்னு. ஆனா முடியாது, சொல்லிட்டு செய்யாம விட்டுருவாங்க சிலர், சொல்லிட்டு செய்ய முயற்சி செஞ்சு முடியாமல் போகிறதும் உண்டு. ஏன்னா மனுஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்கள செய்ய முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு லிமிட்டே கிடையாது. ஒன்றை சொல்லுகிறார் என்றால் கண்டிப்பா அதை செய்வார். அவரால் முடியும், அவருக்கு லிமிட் கிடையாது. எதை சொன்னாலும் அவரால் செய்ய முடியும், அவர் சொன்னதை அவரால் செய்ய அவருக்கு முடியும். இதை நமக்கு தெளிவா தெரியும். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை அது வாக்கு தத்தங்களாய் நமக்கு வெளிப்படும். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி வருகிறது, எந்தெந்த விதத்தில் வருகிறது என்பதை குறித்து முதலாவது சிம்பிளா சொல்றேன். பின்பு அந்த வாக்கு தத்தத்தை நாம சுதந்தரித்துக் கொள்ளணும். அது எப்படி சுதந்தரித்துக் கொள்வது? வாக்கு தத்தங்கள் என்றாலே அதுக்கு என்னைக்குமே நிபந்தனைகள் இருக்கிறது. ஏன் கர்த்தர் நிபந்தனையை வைக்கிறாரு? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்னைக்கு விடை உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாக்கு தத்தங்கள் எப்படி ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிறது எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொருத்தரை குறித்து இன்னைக்கு ஒரு நான்கு உதாரணங்களை உங்களுக்கு முன் வைக்க போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
முதல் முதலாக ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை பிரத்யேகமாய் பெற்ற மனுஷன் ஆபிரகாம் தான். அதுக்கு முன்னால எத்தனையோ தேவ மனுஷர்கள் இருந்தாங்க. ஏனோக்கு இருந்தார், நோவா இருந்தார், நல்ல தேவ மனுஷர்கள் தான். ஆனால் பிரத்யேகமாக ஆண்டவர் ஒருவனுக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை முதல் முதலாய் கொடுத்தது இந்த ஆபிரகாமுக்கு தான். இந்த ஆபிரகாம் அவனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருந்தவர், விக்கிரக ஆராதனையின் பின்னணியில் இருந்தவர் வந்தவர். ஆனால் அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இவன் ஒரு சின்சியரான மனுஷன். இவனுக்கு நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் அதுல சின்சியரா இருப்பான். இவனுக்கு ஒரு காரியத்தை நம்ம கட்டளை இட்டால் அதை கேஷுவலா எடுத்துக்க மாட்டான். அவன் இருதயத்தை பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையிலே வாக்கு தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும். சிலருக்கு வாக்கு தத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே இது வரைக்கும் கர்த்தர் பேசலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய
சின்சியரிட்டி பார்த்து தான் தேவன் நம்மோடு பேசுவார். பேசிக்கா
சொல்றேன், ஆபிரகாம் அவன் கர்த்தரை அறியாதவன் தான், ஆனால் அவனுடைய இருதயம் செம்மையான இருதயமா இருந்துச்சு. ஆண்டவரை தேடுவதற்கு சின்சியரான ஒரு இருதயம் இருந்துச்சு, சின்சியரா இருந்துச்சு. அந்த சின்சியரிட்டியை பார்க்கிறாரு, பார்த்துதான் இவனுக்கு நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவர் நினைச்சார்.
இவ்வளவு சொல்லியும் இன்னும் செயலண்ட்ல போடாம இருக்கிறீங்க.
ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட தம்முடைய சித்தத்தை ஒரு நபருக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த சித்தத்தை செய்வதற்கு தம்முடைய சின்சியராக இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறார். அந்த இருதயத்தை பார்க்கிறாரு, இவன் சின்சியரா இருப்பான், இவனோடு நம்ம பேசணும்.
அந்த சின்சியரிட்டி தான் ஆண்டவருடைய திட்டத்துக்குள் நம்மை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஒரு புறஜாதி மனுஷன், விக்கிரக ஆராதனை செய்தவன் தான், ஆனாலும் கர்த்தர் அவனோடு பேசினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் எங்கூட ஆண்டவர் எதுவும் பேசல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய சின்சியரிட்டி கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆண்டவருடைய காரியத்தை நேற்று தினத்துல இரவு நான் ஜெபிக்கும் போது சபையில ஒரு சிலர்லாம் அப்படி சர்ச்சுக்கு நினைச்சா வர்றது அப்படியே வரல, அப்படியே சூழ்நிலைகள் லேட்டா வர்றது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி நினைச்சிருந்த என் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நான் ரொம்ப மகிமை செலுத்துறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 32 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 32 வருஷத்தில் நான் வந்து ஆரோக்கியமா இருந்து நல்ல சுகமா இருந்து சர்ச்சுக்கு வராமல் போனது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணாமல் போனது ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். 32 வருஷத்துல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் ஆரோக்கியமா இருந்து சர்ச்சுக்கு வராமல் போனது, அதுவும் வேற வழி இல்லாமல். அப்ப நான் படித்துக் கொண்டிருந்த மாணவன், நான் ஸ்டூடெண்ட் இருந்தேன். அப்பொழுது எனக்கு வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் சண்டே வச்சுட்டாங்க, அதுக்கும் நான் தப்பிக்கிறது எப்படியாவது சர்ச்சைக்கு வரணும்னு ட்ரை பண்ணேன். சொல்லிட்டாங்க, நீங்க இது எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் வரலன்னு நீங்க ஃபெயிலுன்றாங்க, வேற வழியே இல்லை. பிராக்டிக்கல் கிளாஸ் அந்த கூட கட் பண்ணிட்டு ஓடி வந்துருப்பேன். எக்ஸாம் இதை நீங்க அட்டன் பண்ணல நீங்க ஃபெயில் அப்படின்ட்டாங்க, வேற வழியே இல்லாம. அன்னைக்கு கூட சாயங்காலம் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன், காலையில் அட்டன் பண்ணல. 32 வருஷத்தில் ஒரு சண்டே மார்னிங் சர்வீஸ் கூட நான் மிஸ் பண்றது கிடையாது. 32 வருஷத்தில் எனக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமைகளில விட நான் அட்டன் பண்ண சர்வீஸ் ஜாஸ்தி. சொல்ல போன எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சோ அதை விட நான் அட்டன் பண்ண சர்வீஸ் ஜாஸ்தி. அதை எப்படி ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? ஒரே ஞாயிற்று எவாஞ்சலிஸ்டா இருக்கும்போது ஒரே ஞாயிற்றுக்கிழமை 3 சர்வீஸ் 4 சர்வீஸ்ல போய் மெசேஜ் கொடுப்பேன். ஒரு சண்டேல 4 சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். அப்படி பார்க்கும்போது வந்த சண்டே விட நான் அட்டன் பண்ண சர்வீஸ் ஜாஸ்தி தான். 2 தடவை எனக்கு கால் பிராக்சர் ஆச்சு. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், சர்ச் ஆரம்பிச்சு அது நம்ம சர்ச் ஆரம்பிச்ச பிறகு லெடின்கெல்லாம் நல்லா தெரியும். 2 தடவை கால் பிராக்சர் ஆச்சு. பிராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டுட்டு சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு மெசேஜ் கொடுத்தேன். ஒரு தடவை நிக்க முடியாது, உட்கார்ந்துட்டு மெசேஜ் கொடுத்தேன். நொண்டிக்கிட்டே கால் ஒரு கால் நொண்டிக்கிட்டே சர்ச்சுக்குள்ள குச்சி குச்சி 3வது மாடி அது வேற இடத்துல இருந்தோம். நொண்டிக்கிட்டே படிக்கட்டு, ஒரு கால நொண்டி நொண்டியே படிக்கட்டே இருந்தேன். 3 மாடிக்கு நொண்டியே ஏறி, தெரியும் உங்களுக்கு எல்லாம் பழைய ஆட்களுக்கு தெரியும், நொண்டியே மேலே ஏறி நொண்டியே வந்து சரி சேர்ல உட்காந்துட்டு அப்படியே வருஷம் நடந்து அப்படியே மெசேஜ் கொடுத்துட்டு அப்படியே நொண்டிட்டே வீட்டுக்கு போயிருக்கிறேன். எதுக்கு சொன்ன நினைச்சு போது என் ஆண்டவர் நான் ரொம்ப மகிமைப்படுத்துறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு இருதயத்தை தந்திருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப மகிமைப்படுத்துறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து எனக்கு என்னை பத்தி பேசுறதுக்காக நான் வரல, எதுக்கு சொல்றேன்னா ஒரு சின்சியாரிட்டி இருக்கணுன்றதுக்காக ஒரு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எவ்வளவு சின்சியரா இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய பிளான் போடுவார். இவன் சின்சியரான மனுஷன், எனக்கு இவனை குறிச்சு நம்ம ஒரு பிளான் வைக்கணும். இவன் சின்சியரானால் இவனை நம்பி நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் நம்மளை நம்புவார். நம்முடைய ஆண்டவர் நம்பக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். ஆபிரகாம் ஒரு புறஜாதி மனுஷன் தான், ஆனாலும் கூட அவனை ஆண்டவர் நம்பக்கூடிய ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார், அவனை கூப்பிட்டார், உன் தேசத்தை விட்டு வெளியே வா, உங்களிடத்தில் இருக்காது, நீ வெளியே வா, நான் உன்னை தெரிந்து கொண்டு நீ எனக்காக வெளியே வா. உன்னை சாதாரணமா வைப்பேன்னு நினைக்காத, உங்க அப்பா வீட்டில் இருந்தது போல நீ இருப்பேன்னு நினைக்காத, உன்னை பெரிய ஜாதியாக போறேன். பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாவற்றையும், முழு உலகத்தையும் உன்னை கொண்டு நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். உன் சந்ததியை வைத்து நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவனை குறித்து தன் திட்டத்தை பேசுறார். ஃபர்ஸ்ட் காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியாத டைம் இல்ல, நேரடியாய் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார், டைரக்டா பேசுவார். நீங்க ஜெபிக்கும் பொழுது, அதாவது நீங்க சாதாரண அமர்ந்திருக்கும் பொழுது உங்களோடு பேசுவார். இது ஒரு விதம், ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது ஒரு விதம். இது ஆபிரகாமோடு நேரடியாய் ஆண்டவர் பேசின காரியம். வாக்கு தத்தம் என்பது முதலாவது ஆண்டவர் பர்சனலா நமக்கு சொல்லுகிற விஷயம். இரண்டாவது, வாக்கு தத்தங்கள் எப்படி வரும்? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன்
பில்கால்
சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான்.
அவனுடைய சகோதரர் எல்லாரிலும்
அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது
அவனோடு பட்சமாய் பேசாமல்
அவனை பகைத்தார்கள்.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு
அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை, நான் ஷார்ட்டா போறேன். இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பு, இவனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். இவனுடைய வாழ்க்கையில் இவனோடு பேசுவதற்கு காரணம் என்னன்னா, அவன் 17 இருக்கும் பொழுது, வாலிபனா இருக்கும் பொழுது, அவனுடைய மூத்த அண்ணன்கள் இருக்கிறாங்க. 10 அண்ணன்கள் அவனுக்கு இருந்தாங்க. இந்த 10 அண்ணன்களும் உண்மை இல்லாம இருந்தாங்க, தகப்பனை ஏமாத்துறவங்களா இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அதை பொறுத்துக்க முடியல. இப்படி அப்பாவை ஏமாத்துறாங்களே இவங்க எல்லாம். இவன் உண்மை உள்ளவனா இருக்க நினைச்சான், நேர்மையானவனா இருக்கணும் நினைச்சான். ஆனால் அண்ணன்கள் செய்கிறதான அநியாயத்தை அவனால் சகிக்க முடியல. இதை போய் தன் தகப்பட்டு சொல்லுவான், அப்பா அண்ணன்கள்லாம் உங்களை ஏமாத்துறாங்க. தன் தகப்பனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்றான். ஆண்டவர் இதை பாக்குறார். இவன் உண்மையா இருக்கு நினைக்கிறான், இவன் நேர்மையா இருக்கு நினைக்கிறான். இவங்க அண்ணன்கள் செய்கிற அநியாயத்தை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் எனக்கு தேவை, இவனுக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய, இவனை வச்சு நான் பெரிய காரியத்தை செய்ய. ஏன்னா இவன் உண்மையுள்ளவன், இவன் நேர்மையுள்ளவன், உண்மையாயிருக்க பிரயாசப்படுறான், அநியாயத்தை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் எனக்கு தேவை, இவன் எனக்கு தேவை. ஆண்டவருடைய போக்கஸ் அவன் மேல வந்துச்சு. உடனே அவனுக்கு ஆபிரகாமுக்கு பேசின மாதிரி பேசல, சொப்பனம் கொடுக்கிறார், கனவு வருது. அந்த கனவிலே ஒரு நாள் முதல் காரியம் பார்க்கும் பொழுது, வயலிலே இவனும் இவனுடைய சகோதரர் எல்லாரும் அறுவடை செய்து தாங்கள் வெட்டினதையெல்லாம் அறுத்ததையெல்லாம் கட்டுறாங்க, கட்டி நிக்க வைக்கிறாங்க, கட்டில அரிகளை நிக்க வைக்கிறாங்க. யோசேப்புடைய அரிக்கட்டு நிக்கிது, மற்ற சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் இதை வணங்கி நின்றது அப்படின்னு பார்த்தோம். இதை பார்த்து தன் சகோதரர்களுக்கு சொல்றான். சொன்ன உடனே அவங்க இன்னும் பகைச்சாங்களாம், பகை ஜாஸ்தியாச்சு. ஆண்டவர் விட்டாரா? இன்னொரு சொப்பனத்தையும் கொடுத்தாரு. ஒரு நாள் இன்னொரு கனவு வருது, சூரியனும் சந்திரனும் 11 அவனை பணிஞ்சான். இதை கண்டு அதையும் சொல்றான். பார்த்தாங்க சகோதரர்கள், ஓ கனவு மேல கனவு காண்றது, ஒவ்வொரு கனவு நாங்க எல்லாரும் உன்னை பணிந்து கொள்வோம்னு வருதா, இவனை க்ளோஸ் பண்ணிடணும், என்ன கனவு எப்படி நடக்குது பார்க்கலாம் நினைச்சாங்க. யோசேப்பின் சரித்திரத்தை இப்ப ஃபுல்லா பேச டைம் இல்லை, சிம்பிளா சொல்றேன். ஆண்டவர் அவன் சின்சியரா உண்மையாய் நேர்மையா இருந்ததை பார்த்து அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இவனுக்கு வாக்கு கொடுத்தது சொப்பனத்தின் மூலமாய் கொடுத்தார், தெரியுமா? ஆபிரகாமுக்கு நேரடியாய் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் வாயிலாக வாக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சொல்றேன், கனவுகளின் வழியாக உங்கள் வாழ்க்கையின் குறித்த தேவன் தன் திட்டத்தை உங்களுக்கு சொல்லுவார். என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்குது. என்னுடைய ஊழியத்தை குறித்த காரியங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் கனவுல வந்திருக்குது. நிறைய விஷயம் அது இருக்கு, என்ன அடுத்தடுத்த பின்னால் நடக்க போற காரியம். அதுல ஒண்ணு எனக்கு ரொம்ப மறக்கவே முடியாது. அது பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஒரு நாள் விஷயம் தான், பட் அது எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு நாள் எனக்கு மெசேஜுக்காக ரொம்ப ஜெபிச்சு காத்து காத்து கருத்து மெசேஜே கிடைக்கல. அது வாரமெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அடுத்த வாரம் செய்திக்காக. ஒரு நாள் நான் கிடைக்கல, பேசாம படுத்து தூங்கிட்டேன், நைட் தூங்கிட்டு இருக்கிறேன். ராத்திரி கனவுல பார்த்தா நான் ஏதோ ஒரு இடத்துல கூட்டத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கூட்டத்திலே அங்கேயும் கனவுலையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த பிரசங்கம் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்குது, நான் பண்ற பிரசங்கத்தை நானே எதில் உட்காந்து கேட்கற மாதிரி இருக்குது. பாயிண்ட் பை பாயிண்ட் அந்த பிரசங்கம் எனக்கு அப்படியே இருக்கு. அந்த பிரசங்கத்தை நானே ரசித்து கேட்டுட்டு இருக்கிறேன். நானே பிரசங்கம் பண்ண நானே கேட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பிரசங்கத்தை கனவுல பார்த்துட்டு இருக்கிறேன் முடிச்ச உடனே எனக்கு அப்படியே மெசேஜ் எனக்கு அப்படியே மைண்ட்ல தெரியுது படிச்சுட்டு நான் கேட்ட மெசேஜை அப்படியே நோட் பண்ணிட்டு வந்து இங்க பேசிட்டேன்.
ஒருத்தர் பேசுறத கேட்டி இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ற மாதிரி நானே பேசி நானே கேட்டு நானே பிரசங்கம் பண்ணிட்டேன். இது ஆண்டவர் வந்து செய்யற விஷயம். கனவுல வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறார். விஷயம் இருப்ப நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சொப்பனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிற சொப்பனங்கள் இருக்கு. சொப்பனங்கள் நிறைய இருக்குது. ஒண்ணு, அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்குது. அதனால அதை சிலதெல்லாம் ஒண்ணும் சரியா குழப்பமா இருக்குன்னா விட்டுருங்க. சிலது வந்து பிசாசு கொடுக்கிற சொப்பனங்கள் இருக்குது இல்லையா. பிசாசு கொடுக்கிற சொப்பனம் இருக்குது. பிசாசு கொடுக்கிற சொப்பனம் பாத்தீங்கன்னா பயமா இருக்கும், கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும், பாம்பு வரும், குரங்கு வரும், நாய் வரும், யானை வரும், துரத்திட்டு வரும், சாகிற மாதிரி இருக்கும். இது பிசாசு கொடுக்கிற சொப்பனம். இன்னொன்னு தொல்லையின் திறச்சினால வருகிற சொப்பனம். ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்கிட்டே நீங்க படுத்தீங்கன்னா அது அப்படியே கனவுல வந்து நிற்கும். ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டே குழப்பிட்டே படுத்தீங்கன்னா அது அப்படியே கனவுல வரும். அது தொல்லையின் திறச்சினால வர சொப்பனம். இன்னொன்னு இருக்குது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டின் சொப்பனங்கள். யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இல்ல அப்படி வரும். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசுவார், அதை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சரி, அடுத்தது மூணாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் 2 சாமுவேல் 7:1 வாசிக்கலாம்.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போ என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை
நீ எனக்கு கட்டுவாயோ
நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன்.
போதும்,
இங்கே பார்க்கும் பொழுது தாவீது சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை நீங்களாக்கி இப்ப அவனுக்கு இளைப்பாறுதலான ஒரு நேரம் வந்துச்சு. அப்பொழுது தாவீது யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ற ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அருமையான தந்தத்தினால் செய்த மாளிகை, அருமையான வீடு. அதை பார்க்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஆண்டவருடைய பெட்டி, அவன் என்னைக்குமே கர்த்தருடைய பெட்டியின் மேல் ரொம்ப மரியாதை வைத்திருக்கிறவன். கர்த்தருடைய பெட்டி, அவருடைய உடன்படிக்கை பெட்டி, அது தேவ பிரசன்னம் நிறைந்தது. இதை நீங்க அதுக்கு முந்தின அதிகாரம் 6 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பெட்டியை அவன் எருசலேமுக்கு கொண்டு வருவான், தாவீது நகரத்துக்கு கொண்டு வந்திருப்பான். இப்போ அந்த பெட்டியை அவன் நினைக்கிறான், நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரண்மனையில வாசம் பண்றேன், ஆனால் என் தேவனுடைய பெட்டி ஒரு கூடாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதே. என்னை ஆண்டவர் இவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார், ஆனால் என் ஆண்டவருடைய பெட்டி ஒரு கூடாரத்துக்குள் இருக்கிறதே. என் ஆண்டவருக்கென்று எனக்கு இருக்கிற அரண்மனையை விட ஒரு பெரிய ஆலயத்தை அவருக்கு கட்டி அதுல இந்த பெட்டியை கொண்டு போய் நான் வைக்கணும். அவன் மனசுல நினைக்கிறான், ஆண்டவருக்கு பெஸ்டா இருக்கணும், எனக்கு இருக்கிறத விட ஆண்டவருக்கு பெஸ்டா இருக்கணும். ஆகினாலே அவன் அப்படி யோசிச்சுட்டே தீர்க்கதரிசி நாத்தான் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு சொல்றான், என் உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் வருதுப்பா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கே இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கும்போது என் ஆண்டவருடைய பெட்டிக்கு எவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கணும், ஆலயம் இருக்கணும் அப்படின்னு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். தீர்க்கதரிசி பாக்குறாரா, ராஜாவே நீங்க உண்மையா கர்த்தரை பின்பற்றுகிறீங்க, செய்யுங்க, கர்த்தர் உங்களை வாய்க்க பண்ணுவார். அவன் நல்ல என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு போயிட்டான் தீர்க்கதரிசி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தீர்க்கதரிசி ராஜாவை என்கரேஜ் பண்ணிட்டான், செய்யுங்க, உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நீங்க கர்த்தரோட இருக்கிறீங்க. வீட்டுக்கு போய் தீர்க்கதரிசி படுத்து தூங்குறாரு, அங்க வந்து ஆண்டவர் நிக்கிறாரு, என்னப்பா நீ பாட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு வந்துட்ட, நான் சொன்னா தாவீதுக்கு இப்படி சொல்ல சொல்லி நான் உனக்கு சொன்னா, நீ பாட்டுக்கு கட்டும் எல்லாம் வாய்க்கும் சொல்லிட்டு வந்துட்டு ஏன் காரியம் வேற. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுறாரு நாத்தானுக்கு, இல்ல நான் என்னைக்காவது எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டு நான் சொன்னனா சொல்ல, நான் கூடாரங்களிலே தான் நான் வாசம் பண்ணி, இது வரைக்கும் வந்த இடத்துல எல்லாம் எனக்கு கூடாரங்கள் தான் இருந்துச்சு, அதுல நான் போதுன்ட்டு இருந்தேன், எனக்குமே ஆலயத்தை கட்டு நான் சொல்ல, ஆனா உனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாஞ்சை வந்திருக்கிறது, எனக்கு நான் ஆலயத்தை கட்டும் நினைக்கிறேன், ஆனால் அது உன் நாட்களில் நடக்காது, உனக்கு நல்ல வாஞ்சை இருக்குது ஆனால் அது உன் நாட்களில் நடக்காது. தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானுக்கு கர்த்தர் தாவீதுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, ஆனால் அதற்கு பிறகு உனக்கு பிறகு உன் சந்ததி எழும்ப பண்ணுவேன். அதுக்கு பிறகு பாருங்க 11 வசனத்துல வாசிங்க,
உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்.
நீ ஆலயத்தை கட்ட மாட்டான், ஆனால் உன் கர்ப்ப பிறப்பில் அவனை கொண்டு நான் இந்த ஆலயத்தை எனக்கென்று நான் ஆலயத்தை கட்டுவேன். ஆண்டவர் இப்பொழுது அவனுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை வாக்கு தத்தமா சொல்றாரு, உனக்கு நான் நிலையான வீட்டை நான் உண்டு பண்ண போறேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிங்க, இப்ப எனக்கு டைம் இல்ல. உன்னுடைய சந்ததிக்கு எந்தெந்தைக்கும் ஆளுகை இருக்கும், கர்த்தர் சொல்லுவார், உன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் ஆளுகை இருக்கும், சவுல் நடத்திலிருந்து நான் என் கிருபை விளக்கினது போல உன் மகனிடத்திலிருந்து என் கிருபை நான் விளக்க மாட்டேன். இப்படி நான் நல்ல வாக்கு தத்தம் கொடுப்பார். இந்த வாக்கு தத்தம் தாவீதுக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி அனுப்பினார். முதலாவது வாக்கு தத்தம் எப்படி வரும், ஆண்டவர் உங்களுக்கு டைரக்டா பேசுவார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களின் வாயிலாய் உங்களுக்கு சில தேவத்தன் திட்டத்தை வெளிப்படுத்துவார். மூணாவது, தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். இப்படி நீங்க சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, இந்த கேட்கிற செய்தியிலிருந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய சில விஷயங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்க லைஃப்ல பேசுவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ செய்ய போகிற காரியத்தை அது உங்களுக்கு மட்டுமே புரிய அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்பி உங்கள் வாழ்க்கையோடு பேசுவார். இதற்கு காரணம் யாரோடு இப்படி பேசுவார்னா, நல்ல வாஞ்சை இருக்கணும். தாவீதுக்கு இருந்தது போல நல்ல ஒரு வாஞ்சையோடு நீங்க இருப்பீங்களானா ஆண்டவர் நிச்சயமாவே சொல்றேன், நீங்க ஒரு மெசேஜ் சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் பேசாம உங்களுக்கு அனுப்ப மாட்டார். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னு போக மாட்டீங்க, ஆண்டவர் இதை எனக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு போவீங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆபிரகாமுக்கு ஏன் பேசினார், அவன் ரொம்ப சின்சியரான மனுஷன் அதனால பேசுறார். யோசேப்புக்கு ஏன் பேசினார், அவன் உண்மையுள்ள மனுஷன் அதனால அவனுக்கு சொப்பனத்துல பேசினார். தாவீதுக்கு ஏன் பேசினார், நல்ல வாஞ்சை அவனுக்கு கத்தரை கூறி இருந்துச்சு அதனால கத்தர் அவனோடு பேசுறார். ஒவ்வொன்னு இருக்கணும், சின்சியரா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு ஆண்டவரை குறித்து நல்ல வாஞ்சை நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார். ஒரு செய்தி, ஒரு பிரசங்கத்துல வந்து உட்காரீங்க, ஒரு சர்வீஸ்ல உட்காரீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையோடு பேசுவார். நடக்க வேண்டிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். இனி வரப்போகிற காலத்துல உங்களுக்கு செய்ய போகிறதை உங்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நல்ல வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். நாலாவது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
அவர் நொறுக்கப்பட்டார்,
அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல் வந்தது,
அவர் மேல் வந்தது.
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அவர் மூலமாய் நடக்க போகிற காரியம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு. மத்தேயு 8:16-17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளினால் அந்த ஆவிகளை எல்லாம் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அப்படின்னு போட்டுட்டு 17 நல்லா சொல்லும், 17 மட்டும் வாசிக்கலாம்.
அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை
ஏற்றுக்கொண்டு, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று,
நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று
ஏசாயா தீர்க்கதரிசியினால்,
ஏசாயா தீர்க்கதரிசியினால்
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது,
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, எல்லாமே ரைட்டிங்ல கொடுத்தாச்சு. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லா அவரை பற்றி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதி வச்சாச்சு. அது அப்படியே நடந்துச்சு. நமக்கு கர்த்தர் ரைட்டிங்ல கொடுத்திருக்கிறார் பைபிள். வாக்கு தத்தம் 4 எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, எழுதி கொடுக்கப்பட்ட வேத புத்தகத்திலிருந்து நமக்கு வாக்கு தத்தங்கள் வரும். ஆபிரகாமுக்கு டைரக்டா வந்துச்சு, யோசேப்புக்கு சொப்பனத்துல வந்துச்சு, தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசியின் மூலமாய் வந்துச்சு. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதியே கொடுக்கப்பட்டாச்சு. நமக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் இருக்கிறது. இதுல இருக்கிற வாக்கு தத்தங்களில் அந்த 8000 மேல் இருக்கிற அந்த நல்ல வாக்கு தத்தங்களிலும் உங்கள் வாழ்க்கை குறித்திருக்கிற தன் திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு அதை மட்டும் அப்படி பொறுக்கி உங்களுக்கு கையில கொடுப்பார். இது உனக்கு இந்த விதத்தின்படி உன்னை நான் நடத்த போறேன், இந்த வசனத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த வார்த்தையின்படி உன் எதிர்காலம் இருக்க போகிறது,
ஆண்டவர் எழுதி கொடுத்த தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு வாக்கு தத்தங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். 8000 நமக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கிற சில வார்த்தைகள் உங்களுக்கு என்று பிரத்யேகமாய் உங்களுக்கு என்று கர்த்தர் ஸ்பெஷலா உங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பார். அது உங்களுக்குன்னு சொல்லுவார், அது உங்களுக்கு நடக்கும், எழுதி கொடுக்கப்படும். இது என்ன தெரியுதுன்னா, வாக்கு தத்தங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு 4 விதத்துல வரும். 1, ஆண்டவர் டைரக்டா சொல்றது. 2, சொப்பனத்துல சொல்றது. 3, தம்முடைய ஊழியக்காரர் மூலமா சொல்றது. 4, வேத புத்தகத்தின் மூலமாய் சொல்றது. 4 விதங்களில் நமக்கு வாக்கு தத்தங்கள் வரும். இந்த 4 விதங்களில் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் வந்தாலும் எல்லாத்துலயும் ஒரே ஒரு காமன் விஷயம் இருக்குது. எந்த விதத்துல வந்தாலும் சரி, அந்த வாக்கு தத்தங்களுக்கு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தமே கிடையாது. கண்டிஷனல், எல்லாமே கண்டிஷன். எப்படி வந்தாலும் அது கண்டிஷன். அப்ப இந்த கண்டிஷன், ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான கண்டிஷன் இருக்கும். ஏன் ஆண்டவர் கண்டிஷன் போடணும்? அவர் ஆசீர்வதிக்க விரும்புறான்னு போட்டிருக்குது, ஆசீர்வதிச்சுட்டு போக வேண்டியது தானே. நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறவர் ஏன் கண்டிஷன் போடுறாரு? நம்ம நினைக்கலாம், உங்களுக்கு சிலருக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், அவர் ஆசீர்வதிக்கிறவர் சொல்றீங்களே, அவர் நேரம் ஆசீர்வதிச்சுட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு நீ இப்படி செஞ்சேனா நான் உங்களுக்கு அதை செய்யறேன் சொல்றாரு, கண்டிஷன் போடுறாரு. அப்ப இது வந்து அவர் ஒரு கடினமானவர் மாதிரி இருக்குது, இது செஞ்சா செய்வேன் பேரம் பேசுற மாதிரி இருக்குது. ஏன் ஆண்டவர் எப்படி பண்றாரு? நீங்க கவனிங்க, ஆண்டவரோட இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தயாள பிரபு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரால் உங்களுக்கு எந்த கண்டிஷனும் இல்லாம உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். உங்களை இருக்கிற வண்ணமாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்துவிட அவருக்கு முடியும். ஆனா ஏன் கண்டிஷன் போடுறாரு? அதுல அவருடைய இருதயத்தை நீங்கள் புரியணும். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள், உங்க பிள்ளை நல்லா படிச்சு சரியான மார்க் வாங்குதுன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. ஒருவன் உங்க பிள்ளை கொஞ்சம் அப்படியே ஆவரேஜா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு பெற்றோர் கண்டிஷன் போடுவாங்க, நீ இவ்வளவு மார்க் வாங்கினீனா உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், இவ்வளவு மார்க் வாங்கினீனா உனக்கு நான் இதை செஞ்சு கொடுப்பேன், இவ்வளவு மார்க் வாங்கினீனா உனக்கு நான் ஒரு மொபைல் வாங்கி கொடுப்பேன், இந்த மார்க் வாங்கினீனா உனக்கு இதை செய்வேன். ஏன், அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க தெரியாதா, வாங்கி கொடுக்க முடியாதா, விருப்பம் இல்லையா? கொடுக்க முடியும், கொடுக்க விருப்பம் இருக்குது, தன் பிள்ளைக்கு செய்யணும் விருப்பம் இருக்குது. ஆனா ஏன் கண்டிஷன் போறாங்க? இப்படி சொல்லியாவது அந்த பிள்ளைய நல்ல மார்க் வாங்க வச்சிடலாமே. அதுக்குதான் நல்ல மார்க் வாங்க வைக்கிறதுக்காகத்தான் அந்த கண்டிஷனே தவிர, அந்த கண்டிஷன்னால வந்து அவங்கள வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பெற்றோர் கண்டிஷன் போறதுனால அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாதனால கண்டிஷன் போறது கிடையாது. இப்படி சொல்லுவோம், அவங்க மார்க் வாங்க மாட்டாங்க, நம்ம கொடுக்காம இருந்தெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க கண்டிஷன் போட மாட்டாங்க இல்லையா? இவனால செய்ய முடியாது, அதனால நம்ம தைரியமா கண்டிஷன் போடுவோம், செய்ய மாட்டாங்க, நம்ம வந்து சேஃபா இருப்போம், அந்த எண்ணத்தோட எந்த பெற்றோரும் செய்ய மாட்டாங்க. அப்படி சொல்லி ஆகிலும் அந்த பிள்ளையை மோட்டிவேட் பண்ணி அவங்களை இன்னும் பெட்டரா கொண்டு வரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கம் தான் அந்த பெற்றோருக்கு இருக்கிறது. அதே போலதான் நம்மள பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க ரொம்ப ஆவரேஜ். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பெர்ஃபெக்ட், நம்ம எல்லாருமே ஆவரேஜ் தான். கொஞ்சம் சில பிலோ ஆவரேஜா இருக்கிறாங்க, சில ஜஸ்ட் பாஸ் ஆகிறது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவர் பாக்குறாரு, இவங்களை இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்களை பெட்டர் ஆக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கணுமா, சர்ச்சுக்கு நீ கரெக்டா டைமுக்கு வந்து பாரு, நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. வார வாரம் தவறாம வந்து பாரு, நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, நான் ஆசீர்வதிப்பேன். உன் வாழ்க்கை இதெல்லாம் நீ விடு, நான் உன் ஆசீர்வதிக்கிறேன். இப்படியாவது வருவீங்களா அப்படின்னு பாக்குறேன். இப்படி ஆகிலும் உங்களை கொஞ்சம் தேத்த முடியுமா, நான் ஆண்டவர் ட்ரை பண்றேன். இப்படி தேத்துறதுல அவருக்கு என்ன லாபம்? உங்கள் அப்படியாவது பரலோகத்துக்கு வந்து சேர மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசம் அவருக்கு. இப்படி சொல்லியாகிலும் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துட மாட்டீங்களா, புரியுதா? உங்களை பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு வரணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம இன்னும் தன்னுடைய திட்டத்திற்குள் கொண்டு வந்து, இன்னும் தன்னுடைய சித்தத்திற்குள் கொண்டு வந்து, இன்னும் அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றி, இன்னும் அவருடைய சித்தத்தை நம்மை செய்ய வச்சு, நம்மளை எப்படியாகிலும் பரலோகத்துக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்குமே நிபந்தனைகளை வைக்கிறார். வேற ஒரு நோக்கமும் கிடையாது. நம்மளை பெட்டராகணும், நம்மளை இன்னும் நல்லா மாத்த, அப்படி மாறுவதன் மூலமாக நம்ம தான் பரலோகத்துக்கு வர போறோம். அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு, நம்ம தான் பரலோகத்துக்கு போறோம். நம்ம பரலோகத்துக்கு வருகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் பல நேரத்தில் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கூட சில நேரத்தில் தடுத்து வைக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவருக்கு வந்து என்னைக்குமே எந்த ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு தேவ பிள்ளைக்கு தாமதப்படுத்துறது அவருடைய சித்தம் கிடையாது. எந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் வைத்து கர்த்தர் வேடிக்கை பார்க்கறது அவருக்கு விருப்பமே கிடையாது. நாம் எல்லாருமே எல்லாவற்றிலேயும் ஆசீர்வாதமா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அது யாராயிருந்தாலும் பட்சாபாதம் இல்லாமல் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நன்மைகளை சுதந்தரிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்னும் சொல்ல போனால், இன்னும் நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் எனக்கு குறையமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவது கூட தேவ சித்தம் அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. ஒரே ஒரு பிளஸிங் எனக்கு இல்லை, அது கூட தேவ சித்தம் கிடையாது. நான் தைரியமா சொல்றேன், எனக்கு இது ஒரே ஒரு குறை தாங்க இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான், அது கூட தேவசித்தம் இல்லைங்க. நான் சொல்றேன், அது கூட தேவசித்தம். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருப்பதுதான் தேவ சித்தம். தேவ பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் இருக்கணும். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓபனா சொல்லிட்டாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப அந்த ஏன் ஒரு நன்மை நமக்கு குறைவுபடுது? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குறைவா இருக்கிறோம், அதனாலதான் அந்த ஒரு நன்மை குறைவுபடுது. அந்த குறைவை ரெக்டிஃபை பண்றது தான் கர்த்தர் கண்டிஷன் வைக்கிறாரு. இந்த ஒரு நன்மையை, ஒரு காரியத்தை நீ சரிபடுத்து, அந்த ஒரு குறைவை நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்கிறேங்கிறாரு. இந்த ஒரு காரியத்தை நீ சரிபடுத்து, உனக்கு அந்த ஒரு தேவையை நான் சந்திக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப குறைவு ஏன் வருதுன்னா, நம்ம எங்கேயோ லேக் ஆகிறோம், எங்கையோ நாம் ஒரு காரியத்துல சரியில்லாமல் இருக்கிறோம், அதனாலதான் நமக்கு அந்த ஒரு நன்மை குறைவு வருது. அந்த ஒன்ன சரிப்படுத்தினா பெர்ஃபெக்ட் ஆயிடும். இதுல இருந்து நம்ம ஒண்ணு நல்லா தெரியணும், ஆண்டவர் என்னைக்குமே பரிபூரணர், தயாள பிரபு, எல்லாவற்றிலேயும் நம் சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனால் அந்த சித்தம் ஏன் நம்ம லைஃப்ல நடக்கலன்னா, நம்ம லைஃப்ல இருக்கிற குறைவு தான் அந்த ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பர்பஸ் தடுத்தாவாகிலும் சரிப்பட்டு வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். இப்படி தாமதப்படுத்தினாலும் சரியா வரமாட்டாங்களா, கொஞ்சம் தடுத்தாலாகிலும் என்ன நல்ல சிகிச்சையா தேட மாட்டாங்களா? அதுக்குதான் அவர் செய்யறாரே தவிர, உங்களுக்கு ஒரு கண்டிஷனை போடுறதுனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. நம்மளை சரிப்படுத்தி பரலோகத்திற்கு நம்ம ஆயத்தமாகிறதுக்காகத்தான் ஆண்டவர் அதை செய்யறாரே தவிர, அவருக்கு அதுல வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆண்டவருடைய நோக்கம் அதுதான், நம்ம பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும். தப்பி தவறி கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதனாலதான் இந்த உலக காரியத்தை வச்சே நம்மளை அவர் மூவ் பண்றார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம லைஃப் அதுக்கு நம்ம கரெக்டா நம்ம சரிபடுத்திட்டோம்னா, இந்த உலகத்திலையும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், டபுள் பெனிஃபிட் நமக்கு, பரலோகத்துக்கும் போய் சேர்ந்துருவோம். அது நம்ம கரெக்ட் பண்ணாம நம்ம இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா, அது இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதம் கெட்டு போகும், பரலோகத்துக்கும் போக முடியாது. பரலோகத்துக்கும் போக முடியாது. தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு செகண்ட் ஆண்டவருடைய வருகை ஒரு செகண்ட்ல நடந்து முடிச்சிடும். அது எந்த செகண்ட்ல நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாயிருக்க வேண்டும். சரியா? சரி, இப்போ இந்த நாலு பேருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்ல, இது எப்படி கொடுத்தாருன்னு சொன்னேன். இப்ப எப்படி அவங்க சுதந்திரிச்சாங்கன்னு சொல்லி முடிக்க போறேன். இல்லையா, நாலு பேருக்கு கர்த்தர் வந்து வாக்கு தத்தம் கொடுத்ததை நாலு உதாரணம். பைபிள் ஃபுல்லா எத்தனையோ பேர் வாங்கினாங்க, ஆனா நாலு விதங்களிலேயே வாங்கினதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம். ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, இயேசு கிறிஸ்து. இது நாலு பேர் நாலு வித்தியாசமான விதத்திலே வாக்கு தத்தங்களை வாங்கினாங்கிறதுக்காக தான் நாலு உதாரணம் எடுத்தோம். இந்த நாலு பேருமே எப்படி வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தார்கள்? ஆபிரகாமுக்கே போவோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னின் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன், பூமி இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு அவர் சொல்லும் பொழுது அவனுக்கு வயசு 75, அவனுக்கு பிள்ளைகளே இல்லை. ஆனால் அவனுடைய வம்சத்தை குறித்தும் அந்த வம்சத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்து பேசிட்டார். அந்த வாக்கு தத்தத்துல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதனால தான் எல்லாமே நடக்க முடியும். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அதுதான் வாக்கு தத்தத்துடைய ஹைலைட் ஆன விஷயம். அந்த பிள்ளை என்கிற அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? ரோமருக்கு எழுதின நிருபம் 4:18 வாசிக்கலாம். ரோமர் 4:18.
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய 100 வயது இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்
ஆகையால்
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
போதும், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு சொல்லிட்டார். வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், ஒருவராலும் எண்ணக்கூடாதபடிக்கு உன் சந்ததி இருக்கும். அவனுக்கு பிள்ளையே இல்லை, 75 வயசு. ஆண்டவர் சொன்னார், 75 வயதுல ஆண்டவர் சொன்னது அவனுடைய 100வது வயசுல நடந்துச்சு. ஏன் இது 25 வருஷம்? ஏன் இந்த 25 வருஷம்? 75 வயசுல ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் நினைச்சிருப்பான், 76வது வயசுல கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கும்னு அவன் நினைச்சிருப்பான். அடுத்த வருஷம் நிச்சயம் நம்ம கையில ஒரு குழந்தை இருக்கும். ஆனால் அது அவனுக்கு நடக்கல. 100வது வயசுலதான் பிறந்துச்சு. 25 வருஷம் அவன் காத்திருந்தான். இது ஆண்டவருடைய சித்தமா? 100 வயசு வரைக்கும் 25 வருஷம் அவன் ஒருத்தரை காக்க வைக்கிறது ஆண்டவருடைய சித்தமா? கிடையாது. ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பா செய்வார். இவன் விசுவாசத்தில் வல்லவன் தான் போட்டிருக்குது. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த 12வது அதிகாரத்தில் அவனோடு கூட கர்த்தர் பேசினார். 15வது அதிகாரத்துக்கு வருவோம். 2வது வசனத்தை வாசிங்க, 1:2, 2 வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி
அவர்
ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்.
அதற்கு
ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவே,
செய்கிறீர்,
அடியனுக்கு என்ன தருவீர்,
நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே,
நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே,
தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர்,
இந்த எலியேசர்
என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான்.
என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன், எதை பத்தி பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன், உனக்கு பாதுகாப்பேன், பயப்படாத, யாருக்கும் பயப்படாத. ஆனா இவன் கேட்கிற ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், ஆண்டவரே எனக்கு எல்லாம் பாதுகாக்கிறீர்கள், எனக்கு என்ன தருவீர் கேட்டுட்டு அவன் அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, இந்த எலியாசர் என் வீட்டில் இருக்கிறான, எனக்கு முக்கியமான வேலைக்காரன், இவன் என் வீட்டு விசாரணை கர்த்தரா இருக்கிறானே, அவனையும் இருக்கிறான், எனக்கு பிள்ளை இல்லை, இப்ப நான் செத்து போயிட்டேன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் ஓனர் ஆயிடுவான். பேசுறான் பாருங்க ஆபிரகாம், எனக்கு பிள்ளை இல்லை, நான் இந்த நேரத்தில் திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னா இந்த எலியாசர் தான் அத்தனை ப்ராப்பர்ட்டிக்கும் ஓனர் ஆயிடுவான், என்னுடைய இவ்வளவு ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் அவன் சொந்தக்காரன் ஆயிடுவானே அப்படிங்கிறான். ஆண்டவர் 75 வயசுல இருக்கும் பொழுதே 12 அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, உனக்கு நான் சந்ததி கொடுப்பேன், அது இவ்வளவா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இவன் சொல்றான் நான் இப்ப செத்து போயிட்டு தான் அப்புறம் வந்து இவன் வேலைக்காரனா இருப்பான், என்ன அர்த்தம், இவன் இந்த வேலைக்காரன் இருக்கிற எஜமான ஆயிடுவான், என்ன அர்த்தம், முழு நம்பிக்கை வரல, முழு நம்பிக்கை வரல. இன்னும் தான் எந்த நேரத்துல செத்துருவனோ, எந்த நேரத்துல அவன் எஜமானிடுவனோ அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஆண்டவர் திரும்பி அவனோட பேசுற 15 அதிகாரத்துல ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும், திரும்பியும் பேசுவார், வெளியில கூட்டிட்டு போவார், நட்சத்திரத்தை பாரு எண்ணு, திருப்பி வெளியில கூட்டிட்டு போய் இதெல்லாம் காட்டி எல்லாத்தையும் என்ன வைப்பார், திருப்பி 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 அவனை பலப்படுத்துறாரு. அதுக்குதாங்க அந்த 25 வருஷம் எடுத்துருச்சு, அதுக்குதான் அந்த 25 வருஷம். இப்ப பாருங்க 17 அதிகாரத்துக்கு வருவோம், முதல் வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல.
ஆபிராம் 99 வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
என்ன அர்த்தம், இன்னும் நீ உத்தமனா இல்லங்கிற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னும் நீ உத்தமனா இல்லாதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. 99 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஆசீர்வதிக்க முடியல, ஏன், நான் இன்னும் நான் எதிர்பார்க்கிற உத்தமத்துக்கு நீ இன்னும் வரலப்பா, அதனால தான் ஆசீர்வதிக்க முடியல. உனக்கு 76 வயசுல குழந்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியல, ஏன், இன்னும் நீ உத்தமனா இல்ல. இப்ப 99 வயசுல உன திருப்பி மான் பண்றாரு, நீ உத்தமனா இரு. அங்கதான் உனக்கு கரெக்ட் பண்ணா 100 வயசுல பிள்ளை பிறந்துருச்சு. சொன்ன பிறகுதான் அவன் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான். இதுவரைக்கும் அவன் தேவனை மகிமைப்படுத்தல, என்ன கொடுப்பீர் என்ன கொடுப்பீர் கேள்வி கேட்டு தவிர தேவனை அவன் விசுவாசித்து மகிமைப்படுத்தவில்லை. ஆனால் 99 வயசுல ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னும் என்கிட்ட என்ன கொடுப்பீர் என்ன கொடுப்பீர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற, சரியில்லப்பா நீ உத்தமனா இல்ல. இப்ப நான் சொல்றேன், நீ உன்னை உத்தமத்துக்குள்ள கொண்டு வா, நான் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கைவை விசுவாசவை. அந்த 99 வயசுலதான் அவனுக்கு சரியான விசுவாசம் வந்துச்சு. நீங்க நினைக்கிற ஆபிரகாம் 75ல பார்த்ததுல ஃபுல்ல பெரிய ஃபெய்த் லீடர்னு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் அவன் ஒரு அவிசுவாசி என்று ஒரு பெரிய பிரசங்கமே பண்ண முடியும், தெரியுமா. எகிப்துக்கு போறான், எதுக்கு, தேசத்துல பஞ்சம் உண்டாச்சான், உடனே எகிப்துக்கு போயிட்டானா, ஏன் பஞ்சத்துல கர்த்த நடத்துவார்னு ஏன் அவிசுவாசம் இல்ல, எகிப்துக்கு ஏன் போனேன், அவிசுவாசம். அங்க இருக்கிற ஜனங்கள் தன்னை கொண்டு விட்டு தன் மனைவி எடுத்துக்கொள்வார்னு பயந்து சகோதரின்னு சொல்லுனா, ஏன், அவிசுவாசம். ஏன், ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா, ஆண்டவர் போஷிப்பார் என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் பாதுகாப்பார் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. பொய், இஷ்டம் போல போறது, பொய் எல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைஞ்சிருந்துச்சு. அதனாலதான் சொன்னார், 99 வயசுல உத்தமனா மாறுப்பா. 99 வயசு வரைக்கும் அவன் வாழ்க்கையில் உத்தமத்தை ஆண்டவரால் பார்க்க முடியல.
ஆனால் 99 வயசு ஆண்டவர் தரிசனமாகி நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சொல்ற ஆபிரகாமுடைய ஃபெய்த் லைஃப் வந்து 99 தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க நினைக்க கூடாது 12 அதிகாரத்தில் அவன் 75 வயசுல இருந்து ஃபெய்த் லைஃப் கிடையாது. 99 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 99 அவனை உத்தமனாயிருன்னு சொன்னாரு. அங்க விசுவாசிச்சான், தேவனை மகிமைப்படுத்தினான், 106 வயசுல பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கு பிறகு அவன் ஃபெய்த்ல கிங் ஆனான், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா 22 அதிகாரத்துல எல்லாம் பிள்ளையை பலி கொடுக்கிறது, அதுலாம் டாப். அதுலாம் அவனை குறை சொல்ல முடியாது. அவனுடைய 99 வயசுக்கு பிறகு அவனை நம்ம குறை சொல்ல முடியாது. 99 வயசு வரைக்கும் ஆபிரகாம் மிகவும் குறை உள்ளவன். அந்த குறைவை மாத்துகிற வரைக்கும் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியல. அந்த குறைவை அவன் மாத்தின பிறகு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து அதுக்கு பிறகு அவன் லைஃப் ஃபுல்லா மேலதான் போச்சு. அது நீங்க நல்லா தெரியும்னா எபிரேயர் 11 அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அங்க அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த லைஃப் ஹிஸ்டரியிலையும் பார்க்கலாம். எபிரேயர் 11 அதிகாரத்துல அவனுடைய ஃபெய்த்தோடைய பிளஸ் பாயிண்ட் எல்லாமே அங்கதான் இருக்குது. சரி, விட்டுருவோம், டைம் ஆயிடுச்சு. அடுத்தது இரண்டாவதாக யோசேப். அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தின் வாயிலாக ஆண்டவர் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறியது? இந்த சொப்பனம் அவன் வாழ்க்கையில நிறைவேறினதற்கு காரணம் என்ன? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கலாம். 18-19 ரெண்டு சேர்த்து வாசிக்கலாம்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கால்களை விளங்கிட்டாங்க எங்க ஜெயில. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் இந்த யோசேப்பை புடமிட்டது. இது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது. நீங்க முன்னால் இருக்கிற வசனத்தெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதி. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தினால் அவன் புடமிடப்பட்டான். இதுல என்ன ஒரு வித்தியாசம், ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, யோசேப்பு காலத்துல பைபிளே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு போட்டிருக்கே, பைபிளே இல்ல அந்த காலத்துல. எப்படி? அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்துல சொன்னார், உனக்கு எல்லாருக்கும் மேல உனக்கு உயர்த்த போறேன், எல்லாரும் உன்னை வணங்குவாங்க. சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் எல்லாம் வணங்கும், உன் குடும்பமே வணங்கும், சகல தேசங்களும் உனக்கு முன்னால வந்து தலங்க வணங்கி நிற்கும், உன்னை அப்படி உயர்த்த வேண்டார். அதை சொன்ன ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருப்பார், நீ ரொம்ப சின்சியரா என்ன பின்பற்றணும், உன்னை நான் உயர்த்துவதற்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, நீ ரொம்ப உத்தமமா பின்பற்றணும் அவனுக்கு சொல்லியிருப்பார். அவன் வாழ்க்கையிலே சோதனைகள் நிறைய வந்துச்சு. சொந்த சகோதரர்கள் அவனை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அவன் கசப்பை வெளிப்படுத்தி இருக்கலாம், கசப்பை வெளிப்படுத்தல. போர்த்திபார் வீட்டில் வந்த பொழுது பாவ சோதனை அவனுக்கு முன்னால வந்து நின்றுச்சு. குடும்பத்தில் இருக்கும் பொழுது சகோதரர் மூலமாய் கோபம், அவனுடைய எரிச்சல்களுக்கு அவன் ஆளானான். அவனுடைய அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல, ரியாக்ட் பண்ணவே இல்லை. போர்த்திபார் வீட்டில் வரும்போது தன்னுடைய பரிசுத்தத்திற்கு சோதனை வந்துச்சு. அங்கேயும் சொன்னான், இத்தனை பெரிய புல்லாங்கு குடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பின்பு அவன் அநியாயமாய் அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான், கைதியாக்கப்பட்டான். அங்க போன பிறகும் 2 இருக்கிறான், ஜெயில இருக்கிறான். அந்த 2 அளவும் கூட அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வேத வசனம் அவனை புடமிட்டது. என்ன வார்த்தை? அவன் கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ எனக்காக நீ உத்தமமாய் பரிசுத்தமாய் உன்னை நான் உயர்த்த போறேன், நீ உத்தமமாய் பரிசுத்தமாய் எனக்காக நீ. அவன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இன்னொரு வீட்டில் அடிமையா இருந்தாலும் சரி, ஜெயில இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அவன் அவருடைய வார்த்தையவே பிடிச்சிட்டு இருந்தான். என் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமா நிக்கணும், என் ஆண்டவருடைய வழிகளில நான் கரெக்டா நடக்கணும். அது ஒரு வார்த்தை அவனுக்கு சொன்னார், அந்த சொன்னதை மனசுல வச்சுட்டு அவன் அப்படியே வாழ்ந்தான். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நம்மை புடமிடுவதற்காகத்தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், தெரியுமா? ஒவ்வொரு வசனமும் நம்மளை புடமிடணும், அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. யாருக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், அந்த வார்த்தை உங்களை புடமிடணும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கனுடைய ஐக்கியப்படாத அவன் ஆலோசனை நடக்காத, கர்த்தரை அறியாத ஜனங்களோடு போய் நெருக்கமாய் ஃபெலோஷிப் வைக்காத, பாவியுடைய வழியில நிக்காத, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத, எல்லாரும் கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சிருக்கிறான் அவங்க கிட்ட போய் நீ சகவாசம் வைக்காத, எல்லாத்தையும் பரியாசம் பண்ணி கிண்டல் அடிச்சிருக்கிறான் அவனோடு நீ ஐக்கியப்படாத. இந்த வசனம் உங்களை புடமிடணும், உங்க லைஃப மாத்தணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வேத புத்தகத்தை நேசிக்கணும், இரவும் பகலும் அதில் தியானிக்கணும். இதெல்லாம் உங்களை புடமிட்டாதான் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், இல்லைன்னா நடக்காது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதுக்குதான் நமக்கு பைபிள் கொடுத்துருக்கா. பைபிள் எதுக்கு தெரியுமா? நம்ம லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு, நம்ம வாழ்க்கையை புடமிட்டு தேவ சாயராய் மாத்துறதுக்குதான் பைபிள். அதை நீங்க செய்யுங்க, வசனத்தை வைத்து உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு நடக்கும். மூணாவது, தாவீது, 2 சாமுவேல் 7 அதிகாரம், இது முதல் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் ஆண்டவர் அவனோடு பேசுகிற காரியங்கள் இருக்குது. அவன் தன்னுடைய வாஞ்சையை வெளிப்படுத்தினான், நாத்தான் தீர்க்க தரிசி அனுப்பி கர்த்தர் அவனோடு பல விஷயங்களை பேசுறார். பேசின பிறகு 17 கர்த்தர் அவனோடு பேச, 17-18 வாசிக்கலாம், 2 சேர்த்து வாசிக்கலாம்.
நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும், இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான்.
அப்பொழுது
தாவீது ராஜா
உட்பிரவேசித்து
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து,
கர்த்தராகிய ஆண்டவரே
தேவரீர்
என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு
நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம்
அதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அவனுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அவன் தடுமாறி போனான். தேவரீர் இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லுகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், எனக்கு இதுக்கு என்ன தகுதி ஆண்டவரே இருக்குது? இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை என்னை குறித்து, என் சந்ததியை குறித்து நீங்க சொல்வதற்கு, அதை செய்வேன் சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்தான். தேவனுடைய பெரிய திட்டத்தை பார்க்கும் போது தன்னுடைய குறைவையும் தன்னுடைய தகுதியின்மையும் அவன் உணர்ந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் மூன்றாவது தெரியணும், ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷலா நீங்க வாழ்ந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு அப்படியே ரைட் அண்ட் ராயில கேட்டு வாங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. கிருபையாய் கொடுக்கிறார். எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் நான் சுதந்திரிப்பதற்கு நமக்கு எந்த அருகதை கிடையாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, இதெல்லாம் நடக்க என் மேல் கிருபையா இருங்கப்பா, அவருடைய கிருபைக்கு உங்களை அர்ப்பணிக்க, உங்கள் இருதயத்தை நீங்கள் தாழ்த்தி அந்த வேத வசனத்திற்கு முன்பாக நம்ம எம்மாத்திரம், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இவ்வளவு என்னை உயர்த்துவேன்னு சொல்றாரு, இப்படி என்ன அவர் உயர்த்துறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்குது? நம்முடைய தகுதியின்மையை உணர்ந்து தாழ்த்தி தேவ கிருபையை நம்ம யோசிக்கும் பொழுது தாழ்மையுள்ள நமக்கு கர்த்தர் கிருபை அளித்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற பண்ணுவார். மூணாவது அந்த தாழ்மை. நாலாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்கு தத்தம் எப்படி நடந்துச்சு? லூக்கா எழுதின சுவிசேஷம், அவர் லைஃப்ல வாக்கு தத்தெல்லாம் எப்படி நடந்தது பாருங்க. 4:16 வாசிக்கலாம். 4:16,
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து
தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து
தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து
வாசிக்க எழுந்து நின்றார்.
அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது.
அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
வாசித்து
புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க
இந்த வேத வாக்கியம்
இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார்.
போதும், இன்றைய தினம் நிறைவேறிற்றனர். வேத புத்தகத்தை கொடுக்கிறாங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 61 அவர் எடுத்தார். இங்க வாசிச்சது ஏசாயா 61 இருக்கு. 61 எடுத்து வாசிச்சார். வாசி புத்தக சுருளை சுருட்டி கொடுத்துட்டு, நீ உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வசனம் இன்றைக்கு நிறைவேறிற்று. எழுதப்பட்டதை அவர் வாசித்து அதற்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தை இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டார். வசனத்தை பார்க்கிறாரு, அந்த வசனம் தன் வாழ்க்கையில நிறைவேறுகிறதை அவர் லைஃபாவே வச்சிட்டார். அந்த வசனத்தோடு அவருடைய வாழ்க்கை அப்படியே பேரலா போச்சு. வாசிக்கிறாரு, இது இன்னைக்கு நடந்துச்சுங்கிறார். அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, வேத புத்தகத்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் மனிதனாய் நடக்கும் பொழுது, வேத புத்தகத்தோடு டோட்டலா அவருடைய லைஃப் மெர்ஜா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய லைஃப் வந்து, அதுக்கு இன்னொரு வசனத்தை மட்டும் வாசனம் முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம லைஃப் இந்த உலகத்துல ஏன் நமக்கு வாக்குத்தத்தை நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம லைஃப் வேற எங்கேயோ போய் மெர்ஜா இருக்குது. பணத்திலேயோ பொருளிலேயோ ஏதோ ஒரு மனுஷன் மேலேயோ எங்கேயோ போய் நம்ம லைஃப் ஒட்டிச்சு, எங்கேயோ வேற எங்கேயோ போய் லாக் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைவேற மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை எங்கே ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தையோடும் உங்கள் இருதயம் உங்கள் வாழ்க்கை இணைஞ்சிருந்துச்சுன்னா அது நடக்கும். ஒரு மனுஷரோடும் அவருடைய வார்த்தையோடு உங்கள் இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா அது நடக்கும். ஒரு பொருளோடும் ஒரு பணத்தோடும் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா அதுதான் நடக்கும். அதுலதான் போகும். எதோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசி உங்களுக்கு அதுக்கு விளக்கத்துக்காக அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:49 வசனத்திலிருந்து வாசி.
உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து,
யூதாஸ் இயேசுவினிடத்தில் வந்து,
ரபி வாழ்க என்று சொல்லி
அவரை முத்தம் செய்தான்.
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே
என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து
இயேசுவின் மேல் கை போட்டு
அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும்
பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால், இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள், எப்படி நிறைவேறும் என்றார்?
இதுதான் அருமையான கேள்வி. இயேசுவோடு இருந்த சீஷர்களில் ஒருவன் பேதுரு பட்டயத்தை உருவி அவரை பிடிக்க வந்த வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டி போட்டான். நிறுத்துப்பா, நீ உன் பட்டயத்தை வச்சுட்டு என்ன பாதுகாக்கலாம்னு நினைக்கிறியா? நிறுத்து. என் பிதா கிட்ட நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தை, பிதாவே எனக்கு செக்யூரிட்டி அனுப்புங்க அப்படின்னா, நீங்க என்ன 12 பேர், 12 லேகியோன், ஒரு லேகியோன் 6000, 6 × 12 72000 தேவ தூதர்களை கூட அவர் அனுப்புவார். எதுக்கு என்ன பாதுகாக்கிறது? ஒரு செகண்ட் அப்படி கேட்டா 72000 தேவ தூதர்கள் எனக்காக இறங்கி வருவார். அப்படி நான் செய்யலாம் நினைச்சா செய்ய முடியும், ஆனா அப்படி செஞ்சனா இப்படி நடக்கணும்னு எழுதி இருக்குதே, இது எப்படி நடக்கும்னு கேட்டேன். இப்படி நிறைவேற வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? என்னை குறித்து இப்படி எழுதி இருக்குது, அது நடக்கணும்னா அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணுமே தவிர, என் சுயமாய் நான் நடந்தால் என்னை குறித்து எழுதி இருக்கிறது நடக்காது. என்னை குறித்து எழுதி இருக்கிறது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் என்னை முற்றிலும் விட்டு கொடுக்க வேண்டும். இந்த பைபிள் யாரை பத்தி எழுதியிருக்குது? என் கையில் இருக்கிற பைபிள் என்னை பத்தி எழுதியிருக்குது. ஆமென். உங்க கையில் இருக்கிற பைபிள் உங்களை பத்தி எழுதியிருக்கு. இந்த பைபிள் எனக்கு என்ன பத்தி எனக்கு எழுதி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கு. நான் எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது என்னை பற்றி எழுதப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். இதுக்கு நான் என்னை விட்டு கொடுத்தால் எனக்கு எல்லாம் கரெக்டா நடக்கும். இதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கலன்னா நடக்காது. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி எழுதி கொடுத்த வேத வசனங்களுக்கு தன்னை முற்றிலும் விட்டு கொடுத்தார், கரெக்டா நடந்துருச்சு. வசனத்திற்கு உங்களை டோட்டலா விற்று கொடுங்கள், விட்டு கொடுங்கள் இன்னும் சொல்ல போனா விற்று போடுங்கள். வேத புத்தகத்துக்கு உங்களை விட்டு கொடுங்கள், இன்னொரு வார்த்தையில் உங்களை விற்று போடுங்கள், டோட்டலா விட்டுடுங்க, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆமென். இதுதான் வாக்கு தத்தம் ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் வருகிறதும் நிறைவேறுகிறதுமான ரகசியம் இதுதான். அதனால தெய்வ பிள்ளைகள் இந்த செய்தியை ஒரு தடவை இல்லை, திரும்ப திரும்ப கேள், நிறைய விஷயம் கொடுக்கிறது. உங்க வாழ்க்கையே திருப்பி போடும், தேவனுடைய திட்டத்திற்குள் உங்களை நடத்தும். இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்தார். வாக்கு தத்தங்கள் 4 விதங்களில் வருகிறது. நேரடியாய் சொல்வது, சொப்பனத்தின் மூலமாய் சொல்வது, தேவ மனுஷர்கள் மூலமாய் வெளிப்படுத்துவது, 4வது எழுதி கொடுக்கப்பட்டது வேத புத்தகத்தின் மூலமாக. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது. 4 விதத்துல எந்த விதத்துல வந்தாலும் அதுல நிபந்தனை இருக்குது. ஏன் நிபந்தனை? அதன் மூலமாக நம்மளை இன்னும் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் செய்யறார், வேற நோக்கமே கிடையாது. இப்படியாகிலும் நம்மளை சரிப்படுத்தி
நம்மள பரலோகத்திற்கு தகுதி அடையறதுக்காக தான் கர்த்தர் அதை செய்யறாரே தவிர, நிபந்தனை விதித்து நம்மளை ஃபெயில் ஆக்குறதுக்கு கர்த்தர் நம்மளை நினைக்கிறார். அந்த நிபந்தனையில நம்ம தோல்வி அடைஞ்சு நம்ம தடுமாறும் நினைக்கிறேன். அப்படி ஆகில நம்மளை இன்னும் நல்லபடியாய் மாத்தணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை நிபந்தனையோடு வச்சிருக்கிறார். நம்மளை மாத்துறதுக்கு அவர் நினைச்சா எதையும் எந்த நேரத்துல யாருக்கும் அவரால் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் நமக்கு நிபந்தனையின் மூலமாய் நம்மளை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வரார். அதுதான் முக்கியம். ஸ்தோத்திரம். அடுத்தபடியா இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறிச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் 99 வயசு வரைக்கும் அவன் ஒரு சரியான விசுவாசத்திலே கிடையாது. 99 வயசுல சொன்னார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனார். அங்கதான் அவன் தன்னை கரெக்ட் பண்ணான். அடுத்த வருஷமே பிள்ளை பிறந்துருச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவன் கரெக்ட் பண்ணி விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அது அவனுக்கு நிறைவேறிச்சு. தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து மகிமைப்படுத்தும் நடக்கும். இரண்டாவது, யோசேப்புக்கு அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து உங்க லைஃபை கரெக்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற குறைவுகளை வசனத்தை வைத்து புடமிட்டு சரிப்படுத்துங்க. வசனம் நிறைவேறும். மூணாவது, தாவீதுக்கு சொன்னப்பட்ட போது அவன் தடுமாறி பயந்து சொன்னான், இதற்கு நான் எம்மாத்திரம். நான் நம்முடைய தகுதியின்மையை நினைத்து ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து உங்களை தாழ்த்துங்க, வசனம் நடக்கும், நிறைவேறும். நாலாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதப்பட்டது, அது நிறைவேறுவதற்கு அவரே தன்னை விட்டுக் கொடுத்தார். வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஃப்ளோ ஆகுங்க, அத வசனத்தின்படியே ஃப்ளோ ஆகுங்க, அதோடு உங்களை இணைச்சுக்கங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கரெக்டா நடக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, வாக்கு தத்தங்களை குறித்த ஒரு அடிப்படை சத்தியத்தை எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாக எங்கள் வாழ்க்கையில் இப்படிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துங்கப்பா. இந்த சத்தியத்தை குறித்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கற்றுக்கொடுங்க. வசனத்தோடு நெருங்கி வாழ்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள அனுபவமாக்க அதன் மூலமாய் பரலோகத்திலே வந்து சேர எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்.